நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
முதலில் நகை திருட்டினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தனது நகைகள் களவாடப்பட்ட சம்பவம் பற்றி எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
வணக்கம்.
வணக்கம். நான் அன்றைக்கு வீட்டில இருந்தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப நான் மட்டும்தான் வீட்டில இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு மூன்றே முக்கால் போல மகன் அடித்தவர் தன்னை வந்து பிக் பண்ணலாமான்னு சொல்லி சேஷல்ல இருந்து. அப்போ நான் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு 4:00 ட்ரெயின் வரணும்னு சொன்னார். 4:07 ட்ரெயின். அப்போ சரி என்று வீட்டை இருந்து 4:00 தான் வெளிக்கிட்டான். போயிட்டு வீட்டை திரும்பி வந்தேன். அவர் ஏற்றிட்டு வீட்டை வந்தால் டோர் எல்லாம் திறந்து கிடக்குது. வெளியில் பேக் ஒன்று இருக்குது. ஒரு நகைப்பட்டி இந்த இதுவும் கீழே கிடக்குது. அப்போ நான் ஜோச்சன் இது வந்து வைஃப் தான் வெளியாக வந்துட்டு நேரம் இதுக்கு போகணும்னு சொல்லி அதில் சாமனை போட்டுட்டு போயிட்டாங்களோ இல்லை மகள் போயிட்டாவோன்னு ஜோச்சிட்டு வந்து போட்டால் திருப்பி எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. கார் இல்லை வீட்டில், அவங்க கொண்டு வந்த கார். அப்போ எனக்கு ஜோடி டக்குண்டு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அப்போ மகனோட வந்தேனான். ரூமுக்குள்ளே போய் பார்த்தா இல்லை எல்லாம் எல்லாத்தையும் கிண்டி அடித்து ரூமுக்குள்ளே எல்லாம் அங்கிட்ட ட்ராயர்ஸ் எல்லாம் திறந்து எல்லாம் திறந்து எல்லாம் உடுப்பெல்லாம் வெளியில கிடக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லி அவங்க போட்ட.
இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருப்பது வந்து பகல் நேரம் நடந்த சம்பவம் அல்லவா?
பகல் நேரம் சரியா 4 மணி நேரம் ஒரு நாளே நான் விட்ட வந்துட்டு ஒரு 4:20 டக்குண்டு வைஃபு கால் அடிச்சு நான் இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி. அப்ப வித்தின் 20 மினிட்ஸ்
சிறிய இடைவேளையில் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி வருவதற்கிடையில் இச்சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சொல்லுங்கள், உள்ளே வந்து எப்படியான பொருட்களை எல்லாம் அவர்கள் திருடி சென்றிருக்கிறார்கள்?
அவங்க இதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பகையில மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த இமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது, லேப்டாப் இருந்தது, ஐபேட், ஐபோன் இது எல்லாம் இருந்தது. ஒன்றுமே எடுக்கையில் அவன் சரியா அந்த நகையை மட்டும்தான். அப்ப அவர் இந்த கொஞ்சம் தேவைக்காக இதெல்லாம் கொஞ்சம் வெளியில எடுத்து அவன் இதுல ஒரு பேக்குள்ள போட்டு வச்சிருந்த வீட்டுல ஒரு அந்த டிராயர் இருக்குல்ல இந்த டோல் பாய் மாதிரி இதுக்குள்ள. அப்ப எனக்கு தெரியல வைஃப் தானே டீல் பண்றவ. அப்புறம் வைஃபுக்கு அடிச்சு கூட்டிஞ்ச வந்து பார்த்துட்டு தான் சொன்னா இல்ல ஒரு சாமானும் இல்ல வீட்டுல இல்லைன்னு சொல்லி அவ்வளவு சாமானையும் எடுத்துட்டு போயிட்டான்.
அந்த திருடர்கள் வீட்டின் எவ்வழியால் உள்ளே நுழைந்திருப்பார்கள்?
முன் வாசல் வழியெல்லாம் முன்னுக்கு தான் வந்திருக்கிறாங்க. என்ன சொன்னால் எங்களுக்கு அந்த 3 டோர் டெட்லாக், அந்த டோரும் அப்புறம் அந்த கிரில் டோரும் இருக்குது. அப்ப நான் என்ன சொன்னால் வெளியே இதை நான் பூட்டையில செக்யூரிட்டியோட பூட்டாம போயிட்டு நான் அவசரத்துக்கு அவரை கூட்டி கொண்டு வர்றதுக்கு. அப்ப நான் இங்க வந்து பார்த்தேன் இல்ல என்ன சொன்னா அவனை போட்டு தெண்டி தான் தந்திருக்கான் போல இருக்கு. ஏன்னா அந்த லக் எல்லாம் உடைஞ்சு போயிருந்துச்சுது.
எப்படி அந்த பவுன் அல்லது நகைகளை வைத்திருக்கின்ற அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றிருந்தார்கள்?
ஓ, என்ன நாங்கள் பெரிய வீடு அண்டி இல்லை, 3-bedroom ஹவுஸ். அப்போ பெரிய தேடுறதுக்கு பெரிய இடங்கள் என்று தேவை இல்லை. அப்போ வந்து மகளோட ரூம் எங்கிட்ட நாங்கள் ஒரு 3-bedroom, எங்கள்ட மாஸ்டர் பெட்ரூம், அதுக்குள்ளே தான் இந்த எங்களோட டோல் பாய் அந்த இதெல்லாம் இருக்குது.
உங்களுடைய வீட்டில் ஏதாவது பாதுகாப்பு நடைமுறைகள் அதாவது எலாம் அல்லது கேமராஸ் ஏதாவது வைத்திருக்கீங்களா?
ஒன்றுமில்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றுமில்லை. ஆக எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட். அப்போ அதை சொன்னால் எங்களுக்கு இந்த பின் டோர் வந்து அந்த கிளாஸ் கண்ணாடி தான். அப்போ நாங்கள் சொன்னால் அவன் வெளியில் பின்னால் ஒரு டெக் ஒன்று இருக்குது. நாங்கள் அப்போ அவன் அதெல்லாம் குந்தி கொண்டிருப்பான். அப்போ அவன் வந்து குழைச்சிருந்திருப்பான். இது ஒன்று இப்போ நான் வரக்குள்ள அவள் குழைக்காமல் சும்மா குந்தி கொண்டிருக்கிறான் அல்ல இருக்குது. அப்போ என்ன நடந்தேன்னு தெரியல. அப்போ ஆளுக்கு ஸ்ப்ரே பண்ணாங்களோ இல்லாட்டில் வந்து அங்கே புளிந்து குழைச்சி கொண்டு வந்த பிராமங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்ன அவனுக்கு ஹியாஸ் நோ ஆக்சஸ் நம்மளுக்குள்ள வாரத்துக்கு. அதை விட எங்கிட்ட ஒரு செக்யூரிட்டி ஒன்றுமே இல்லை.
போலீஸுக்கு சொல்லியிருப்பீர்கள் அல்லவா? போலீஸார் வந்து சோதனையிட்டு என்ன சொன்னார்கள்?
ஐயா, போலீஸுக்கு நாங்கள் உடனே மகன் டக்குண்டு கால் அடிச்சு சொன்னோன்னு அவங்கள வாரம் சொல்லி என்ன நடந்துன்னு கேட்டு அவங்களை என்ன நடந்தது என்னென்ன போனதுன்னு சொல்லி அது பிறகு அவங்க அங்கே அவங்கள ஃபொரன்சிக் இதுலேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து நீ ஃபுல்லாக இருக்க மோதன் ஒரு 1 hour மேலே இருந்து எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரியாத அந்த அவங்களோட இதெல்லாம் செய்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஃபார் நத்திங்.
இப்போ உங்களுடைய காப்புறுதி ஏதாவது செய்து வைத்திருக்கின்றீர்களா?
காப்புறுதின்னு சொல்லக்குள்ள நான் கண்டென்ஸ் போடையில் இந்த பில்டிங்குக்கு மட்டும் தான் போட்டேன் நான், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் அதுவும் சொன்னாங்கள் கண்டென்ட்ஸ் ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் தட் இஸ் தெரியாது, தட் இஸ் ப்ரீமியம் கூட போகும்னு சொல்லி. அப்போ நான் அதை இன்ட்ரெஸ்ட் எடுக்கல அந்த நேரத்தில்.
மிகவும் நன்றி. விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக SBS வானொலியில் வந்து உங்களுடைய இந்த சம்பவத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபாகரன்.
அடுத்து, திருட்டினை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களுக்கான காப்புறுதி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் போன்றவற்றினை பல வருடங்களாக வங்கிகளில் பணியாற்றிய தம்பிராஜா பிரபாகரன் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்கிறோம்.
வணக்கம் தம்பிராஜா பிரபாகரன்.
வணக்கம் பிரபா.
வீடுகளில் நடைபெறுகின்ற அந்த திருட்டு அல்லது களவுகளை தடுப்பதற்கு முற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுக்கலாம் என்று சுருக்கமாக சொல்ல முடியுமா?
முற்பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் திருடர்களை நாம் எங்கள் வீட்டில் திருடுவதற்காக அழைக்கக்கூடாது. அவர்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதற்காக முற்பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம். அதற்காக நாங்கள் சில விடயங்களை கையாள முடியும். முதலாவதாக, எப்போதும் ஒருவர் வீட்டில் இருக்கத்தக்கதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டிலே ஒருவரும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் இலகுவாக வீட்டினுள் நுழைந்து விடுவார்கள். ஆனால் அது ஒரு கடினமான விடயம். வீட்டில் உள்ள எல்லோரும் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் வெளியில் செல்லத்தான் வேண்டும். இரண்டாவதாக, வீட்டை இரவு நேரத்தில் இருளாக வைத்திருக்க கூடாது. எப்போதும் வெளிச்சம் இருப்பது மிகவும் நல்லது. மூன்றாவதாக, கதவு ஜன்னல்களுக்கு சரியான பூட்டுக்கள் லாக்ஸ் அவைகளை போட்டு வைக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக ஜன்னல்களை உடைத்து வீட்டில் நுழையும் திருடர்கள் தான் இங்கு அதிகம். அடுத்தது எலாம் சிஸ்டம். எலாம் சிஸ்டம் போட்டு வைக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வரும் பொழுது எலாம் சைரன் அடித்து விட்டால் அந்த பயத்திலே வேறு யாராவது வருவார்களே என்று யோசித்து அவர்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள். அடுத்தது கேமரா பூட்டி வைக்கலாம். மொபைல் போனிலே நாங்கள் எப்பொழுதும் அதை எங்கு சென்றாலும் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கலாம். முக்கியமாக வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டுக்கு முன்னே இருக்கின்ற புத்தரைகளை நாம் சரியாக ஒழுங்குபடுத்தி அதை வெட்டி அதை அழகாக வைத்திருக்காவிட்டால் புற்கள் அதிகமாக வளர்ந்திருந்தால் திருடர்கள் வீட்டிலே யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். அதனால் அவர்கள் வீட்டை உடைத்து உள்ளே முற்பட முயற்சிப்பார்கள். இவை ஐந்தும் என்னை பொறுத்தளவில் ஒரு முற்பாதுகாப்பு என்று சொல்வதற்கு மிகவும் பொருத்தமான விடயங்கள்.
நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கு இன்னும் ஒன்றும் ஞாபகம் வந்தது. பொதுவாக நம்மவர்கள் வெளியில் செல்லும் போது வீட்டில் ஒருவரும் இல்லாத பட்சத்தில் வானொலி பெட்டியையோ அல்லது தொலைக்காட்சியையோ ஓன் செய்துவிட்டு செல்வது வழக்கம் அல்லவா? யாரோ இருப்பது போல் வெளியில் உள்ளிருந்து கேட்பவர்களுக்கு தோற்றம் அளிக்கும் என்பதற்காக.
ஆமாம், அதுவும் நல்ல ஒரு விடயம். உள்ளே இருந்து ஏதாவது சத்தம் வெளியிலே கேட்பதா இருந்தால் அவர்கள் யோசிப்பார்கள், யாரோ உள்ளே இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் அவர்கள் உள்ளே நுழைய யோசிப்பார்கள்.
அத்துடன் இந்த வீடுகளுக்கு காவலுக்கு நாய்களையும் வேண்டி வளர்ப்பது பொதுவான விடயம். ஆனால் இங்குள்ள நாய்கள் மக்களுடன் மிகவும் சிநேகிதமாக ஃப்ரெண்ட்லியான பெட்ஸாக இருப்பதனால்
அன்பாக பழகி கொண்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் நாயை வைத்திருப்பவர்கள் கூட மற்றவர்களுடன் அன்பாக பழகுவதற்குத்தான் அதை பழக்கி வைத்திருக்கிறார்கள்.
இதையும் மீறி ஒரு வீட்டில் களவு போய்விட்டது என்றால் அந்த இழப்பீடு, அவர்கள் இழந்த அந்த பொருட்களுக்கு அல்லது உடைமைகளுக்கான இழப்பீட்டினை பெறுவதற்கு காப்புறுதி செய்வது மிகவும் முக்கியம் அல்லவா? அந்த காப்புறுதி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களை கூறுங்களேன்.
இந்த காப்புறுதியை செய்யும் போது காப்புறுதியை எந்த அளவுக்கு குறைந்த பணத்தில் கட்ட வேண்டும் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கின்ற பொழுது எந்த வங்கியில் அவர்கள் கடனை பெற்றுக் கொள்கின்றார்களோ அந்த வங்கியிலேயே காப்புறுதியை பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கு மிகவும் இலகுவாகவும் இருக்கும். அவர்கள் செலுத்துகின்ற பணம் மிகவும் குறைவாக இருக்கும். உதாரணமாக இங்கு இருக்கின்ற பெரிய வங்கிகள், அநேகமான வங்கிகள் காப்புறுதி செய்கின்றன. வீட்டு கடனோடு காப்புறுதியும் செய்து கொள்கின்றார்கள். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர்கள் எடுக்கின்ற வங்கியிலேயே காப்புறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதை விட மற்ற காப்புறுதி கூட்டுத்தாபனங்களில் காப்புறுதியை செய்ய விரும்பினாலும் செய்யலாம். அவர்களும் நல்ல சேவையைத்தான் செய்கின்றார்கள். அங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். காப்புறுதி செய்கின்ற பொழுது கடன் பெற்ற வங்கியிலும் சரி, காப்புறுதி கூட்டுத்தாபனங்களிலும் சரி, அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை விட அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டார்கள். காப்புறுதி செய்யும் பொழுது கேள்வி கேட்க மாட்டார்கள். என்ன என்ன நமக்கு என்ன என்ன தேவை, எப்படியான பொருட்கள் அந்த காப்புறுதியிலே சேர்த்து கொள்ளப்படும், எப்படியான பொருட்கள் களவுனால் அதுக்கான பணத்தை அவர்களிடம் மீட்டுக் கொள்ள முடியும், அதை மீட்டுக் கொள்வதற்கு அந்த தொகைக்குரிய நாங்கள் கொடுக்கின்ற தொகை சரியானதா, இதை எப்படி அவர்களுக்கு சரியானதாக நாங்கள் நிரூபித்துக் கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதை அவர்களிடம் கேட்க வேண்டும். அதை விட இந்த காப்புறுதி கூட்டுத்தாமதங்களும் சரி வங்கிகளும் சரி, காப்புறுதி எடுக்கும் பொழுது எங்களிடம் அதிக கேள்விகள் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஏதாவது ஒன்று நடந்து நாங்கள் கிளைம் போடுகின்ற பொழுது அவர்கள் எத்தனையோ கேள்விகளை எம்மிடம் கேட்பார்கள். அதற்கு நாங்கள் விடை சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும்.
இப்போ வந்து பொதுவாக இங்கே இந்திய பின்னணி கொண்டவர்களின் வீடுகளை இலக்கு வைத்து களவுகளை எடுக்கும் போது அவர்கள் குறிப்பாக திருடர்கள் நகைகளைத்தான் நோக்கமாக கொண்டு உள்ளே வீடுகளுக்குள் புகுகின்றார்கள். அந்த வகையில் அந்த நகைகளுக்கு காப்புறுதி செய்யும் போது ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது அல்லவா? அதற்குரிய பற்றுச்சீட்டுகள் எல்லோராலும் வைத்திருக்கப்படுவதில்லை. அதே நேரம் நகைகள் பொதுவாக குடும்பத்தவர்களிடம் இருந்து பரிசாக கிடைக்கும், அவரது குடும்ப சொத்துக்களாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்வது?
முக்கியமான ஒரு கேள்வி. அந்த நேரத்திலே அவைகளை நாங்கள் படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், போட்டோ எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டோ எடுத்து அதன் பருமனை, அதன் இவ்வளவு நிறை என்று நாங்கள் அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்களோட பார்த்து வங்கிகளோ அல்லது காப்புறுதி கூட்டுத்தாபனங்களோ அவர்கள் ஓரளவு மதிப்பீடு செய்வார்கள். அவர்கள் அதைத்தான் கேட்கின்றார்கள், ரிசிப்ட் இல்லாவிட்டால் நீங்கள் படம் போட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆகவே அப்படி செய்துவிட்டால் அதிலே இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இப்பொழுது இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு கண்டென்ஸ் இன்சூரன்ஸுக்கு ஒரு காப்புறுதி நிறுவனத்தினை அணுகும் போது எவற்றையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்று கூறுங்களேன்?
இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான், எங்களிடம் உண்மையிலே என்ன என்ன பொருட்கள் இருந்ததோ அவற்றை நாம் அவர்களுக்கு சரியான முறையில் தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் எங்களை பிழையாக நினைக்கும்படி நாங்கள் அதை ஒரு இடமும் கொடுக்க கூடாது. அதற்கேற்றவாறு நாங்கள் சரியான உண்மையான தகவல்களை அவர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் என்னை நம்புவார்கள். யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் ஜெனுவின் அன்டில் அதர்வைஸ். அதாவது நாம் சரியானவர்கள் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள், நாம் பிழையானவர்கள் என்று நம்மை நாம் நிரூபிக்கும் வரை.
நல்ல தகவல்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.